இப்படியே உடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து வல்லமே உடைய மகிமையும் என் கண்கள் கண்டதையா ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது இனத்தையும் கொழுப்பை முண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும்
என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுமையா உம்மை போற்று உம்மை போற்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்மலையே தேவ ஆவியானவரே ஓ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவரே ஓ உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி நன் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழப்பட்ட நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா Thank you, Holy Spirit, in the midst
Thank
of
you,
us.
Jesus.
Spirit of God. Thank you, Holy Spirit. Now, Okaro, please, you may be seated. Deva Dabbathile Asaivadira. Hallelujah.
Amen.
Deva Dabbathile Dabbathile Inbavu. மேன்மைமான ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படாகட்டும். எல்லாவற்றையும் பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கலும் அவை இதுபோலே கர்த்தருடைய செய்திக்குள்ள தேவனுடைய வசனத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இலங்கையிலே ஐந்து கண்டியிலிருந்து பாஸ்டர் டிக்சன் அவர்கள் வந்திருக்கார். அவரை குறித்து நான் கேள்வி பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் முதல் முதல் நான் பார்க்கிறேன். ஆராதனைக்கு முதல் அவரை சந்தித்து கதைக்கிறதுக்கு எனக்கு சந்தம் கிடைக்கல. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நோக்கத்தின்படி இந்த நாளிலே தேவன் ஊழியக்காரர் நம்பத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஐ பிலீவ் ஸ்ட்ரோங்லி தேவனுடைய வார்த்தை அவருடைய நாவல் இருக்கிறது என்று தேவனுடைய பாரம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது சொல்லி கத்தனுக்குள்ளே நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆகவே அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் சொல்லி ஆண்டு சொல்லுவோம். இந்த நாளிலே பசியோடு தாகத்தோடு இருக்கிற எல்லோரும் நான் தேவனுடைய வார்த்தையினால திருப்தி ஆகும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு. ஸோ அருமையான போதர் அவங்களுக்கு கூட ரெண்டு ஊழியக்காரர் வந்திருக்காங்க. ஸோ வேற தயவு செய்து எழுந்திருப்பீங்களா? ரெண்டு ஊழியர் எஸ் ஹி நான் பிடிக்க தர்றேன். ரைட், தேங்க்யூ ஃபார் யூ காப்பி கரெக்ட் தட்டி நாமளை வரவேற்பது எனக்கு
போதகர் கொடுத்த அருமையான அழைப்புக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த சபைக்கு முதல் முறையாக வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எனவே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. உங்களை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே தேவனுடைய சமூகம் நிரம்பியிருக்கிற ஒரு ஸ்தலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பினை அருளியுள்ளார். எனவே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமென். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபத்திலே தரித்திருப்போம். மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். உம்முடைய ஜனங்களை நீர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே, உம்மை தொழுது கொள்கிற மக்கள் மத்தியிலே சுவாமி உம்முடைய வார்த்தை கொடுப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டயம். எங்களை நீர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். சுவாமி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். சுவாமி எங்களுடைய நீதித்தன்மையிலே ஒன்றுமே கிடையாது. இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையவும் உம்முடைய இருதயத்தின் ஆசையை நாங்கள் பூர்த்தி செய்யத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து இன்னும் அதிகமாக உம்மண்டை கிட்டி சேரவும் மெய்யான ஒரு நீதிமானாக வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நல்லது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் எபிரேயர் புத்தகத்திலே 4-7 வாக்கியம் வரைக்கும் சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஒருவர் வாசிப்பீங்களா? தயவு செய்து.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழியை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்.
ஆமென். இந்த 11 அதிகாரத்திலே 24 தடவைகள் விசுவாசம் 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 விசுவாசத்தினாலே என்று 24 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறதனை பார்க்கலாம். இந்த அதிகாரம் விசுவாசத்தினால் எழுதப்பட்ட விசுவாசிகளுக்கு நீதிமான்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற பகுதியாக இருக்கிறது. சில நீதிமான்களை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன். இந்த நீதிமான்களின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பணியும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய ஊழியர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நீதிமானை போல வாழ வேண்டும் என்று ஒரு சில நீதிமான்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது ஆபேலை நாங்கள் பார்த்தால், ஆதியாகமம் 4:4 வாக்கியத்திலே
தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளின் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
வேதாகமத்திலே ஆபேல் முதல் நீதிமானாக கருதப்படுகிறான். இந்த நீதிமான் தன்னால் செய்யக்கூடிய பணி அவனுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்துவது. அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காணிக்கையை செலுத்தினதினாலே அவன் தேவனுக்கு பிரியமானவன், அவன் நீதிமான், அவன் மறித்து பேசுகிறான் என்று வேதம் கூறுகிறது, வேதம் சாட்சி கொடுக்கிறது. கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான், எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்று தெரியாது. அவன் 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பதனை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. ஆயினும் பாவம் அவனால் கொஞ்ச நாட்கள், அவனுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்ச நாட்களாக தான் இருந்தது. அவன் இன்னும் கொஞ்ச அதிகமான நாட்கள் வாழ்ந்திருப்பானே ஆனால் இன்னும் அதிகமாக தேவனுக்கு எதையாகிலும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். அவனுடைய சொந்த சகோதரனாலேயே அவன் கொலை செய்யப்பட்டான். தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, நம்முடைய நாட்கள் மிகவும் குறுகினதாக இருக்கிறது. நம்முடைய மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது. எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அது இன்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், அடுத்த ஆண்டாக இருக்கலாம், இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடாகவும் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நிகழும் என்று தெரியாது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக நீதித்தன்மையோடு ஒரு நல்ல தேவ மனுஷனாக வாழ வேண்டிய ஒரு கடாப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த மனுஷனால் காணிக்கையை மாத்திரம்தான் கர்த்தருக்கு கொடுக்க முடிந்ததாக இருந்தது. வேறு ஒன்றையும் செய்ய முடியவில்லை. அவனால் செய்வதற்கு வேற ஒரு காலம் அந்த மனுஷனுக்கு இருக்கவில்லை. எனவே தேவனை நேசிக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, சில மனிதர்களை பார்த்தால் அவர்களுக்கு தேவனோடு வாழ வேண்டும் என்றதான கடாப்பாடு கிடையாது, தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றதான எண்ணம் இருக்காது. ஏதோ தான் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் கூட கருத்திற்கு இதையாகிலும் கொடுத்து விட்டால், ஒரு லஞ்சத்தை கொடுப்பதை போல கொடுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை சீராக அமையும், என்னுடைய வியாபாரம் செழிக்கும், என்னுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காணலாம் என்று நினைக்கிறார்கள். கருத்திற்கு கொடுப்பது சால சிறந்தது. இந்த உலகத்திலே கருத்திற்கு கொடுப்பதை காட்டிலும் சால சிறந்த ஒரு காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. நான் கூற வருகிற காரியம், இந்த நீதிமான்களை நான் குற்றவாளிகள் என்று கூறவில்லை,
அவர்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எங்களுடைய நீதித்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச முற்படுகிறேன். இன்றைக்கும் நிறைய மனிதர்களை நான் தோட்டப்புறத்திலே ஊழியம் செய்கிறவன், மூடப்பட்ட தோட்டங்கள், திறந்திருக்கிற தோட்டங்கள், வேலை இல்லாத ஜனங்கள், வேலை இருக்கிற ஜனங்கள், இவர்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்கிறேன். அந்த மக்களுடைய மனப்பான்மையை பார்த்தால், நான் கர்த்தருக்கு கொடுத்தேனேயானால் எனக்கு கிடைக்கும், நான் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்றதான எண்ணம் எனக்கு இருக்க தேவை இல்லை என்று சிலர் நினைப்பார்கள். தனக்கு சாராயம் குடிக்கலாம், பீடி குடிக்கலாம், வெத்தலை பாக்கு போடலாம், ஆலயத்துக்கு வராமலும் இருக்கலாம், தன்னுடைய மனைவியினிடத்திலே எவ்வளவாகிலும் கொடுத்து அனுப்பிவிட்டால், அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே எவ்வளவாகிலும் கொடுத்து அனுப்பிவிட்டால், காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டால் எங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அது பிழை. நாங்கள் தேவனோடு வாழ வேண்டும், எங்களுடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும், எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும், வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், வேதம் எதனை சொல்லுகிறதோ அதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வேதத்துக்கு மாறாக, நீங்கள் வேதத்துக்கு மாறாக செய்கிறீர்கள் என்று சொல்ல வரவில்லை. என்னுடைய செய்தியின் முடிவு வரைக்கும் சற்று நீங்கள் பொறுத்திருங்கள். சில நீதிமான்களின் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த விதத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன். எனவே தேவனோடு வாழும் பாக்கியம் நமக்கு தேவை. இவனுக்கு கொஞ்ச காலமே வாழக்கூடியதாக இருந்தது. அடுத்த மனுஷனை பார்த்தால் ஐந்தாம் பாக்கியம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நல்ல மனுஷன், 365 ஆண்டுகள் வாழ்ந்தான், 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தான் என்று ஆதியாகமம் 5:21 24 வரைக்கும் கூறுகிறது.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஆமென். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவனுக்கு அடக்காரதனை இங்கு யாருமே செய்யவில்லை. ஒரு நல்ல பாக்கியம், எடுத்துக்கொள்ளப்பட்ட அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றானாம், 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தானாம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த தேசத்திலே, ஐரோப்பா தேசத்திலே, நம்முடைய தேசத்தை போல் அல்ல, இந்த ஐரோப்பா தேசத்திலே தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொள்வது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு நிர்பந்தமான நிலையிலே பெற்றோர்கள் நெருக்கடியான நிலையிலே இருக்கிறார்கள். ஏனோக்கு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான், இவன் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தன்னுடைய மனைவி என்ன ஆனாள் என்று தெரியாது, அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ன ஆனார்கள் என்றே தெரியாது. அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள். ஏனோக்கு மாத்திரம் தேவனோடு நடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்கள், இவ்வளவு ஒரு சுயநலமான மனுஷன். நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் பரிசுத்தமாய் நடந்து, நான் மாத்திரம் தேவனோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவேன். 300 வருஷம் தேவனோடு நடந்தவன் தன்னுடைய ஒரு பிள்ளையை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை. 300 வருஷம் தேவனோடு நடந்தவன் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை. எவ்வளவு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை. எப்பேற்பட்டதான காலகட்டம். அடுத்த அதிகாரத்தை பார்த்தால், தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருந்த காலம், மனிதனுடைய சிந்தனை எல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருந்ததாம், நித்தமும் பொல்லாததாக இருந்தது. அப்பேற்பட்டதான காலகட்டத்திலே இவன் ஒருவன் மாத்திரம் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தான். பாவம், அவனுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போனார்களோ என்னமோ தெரியாது, அவனுடைய மனைவி நரகத்துக்கு போனாலோ என்னமோ தெரியாது. இன்றைக்கும் நிறைய பேரை பார்த்தால் சொல்லுவார்கள், இங்க வலியுறுத்த முடியாது பாஸ்டர், மனைவிக்கும் கூட வலியுறுத்தி சொன்ன நமக்கு விரோதமா கேஸ் போட்டுருவான், எனவே வலியுறுத்தி சொல்ல முடியாது, பிள்ளைகளுக்கும் கூட வலியுறுத்தி சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அப்படி சட்டமே இருக்க இல்லை. ஏனோக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், சொல்லி இருப்பான், எங்களுக்கு தெரியாது. பரலோகத்துக்கு நீங்களும் வாங்க, நானும் வாரேன், எல்லாருமா சேர்ந்து ஏனோக்கு கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏன்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகவில்லை என்று. நிறைய சமயங்களில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய குடும்பத்தை தேவனோடு நடத்துவதற்கு. ஒரு அழிந்து போகிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேசத்திலே வாலிப யுவதிகள் நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்த முற்படுவதற்கு பெற்றோராலும் முடியாமல் இருக்கிறது. எனவே சிலர் நினைக்கிறார்கள், எப்படியோ போகட்டும். அவர்களை கூப்பிடுவார்கள், பிள்ளைகள் அந்த கையில் ஏதோ ஒரு விளையாட்டு சாமானத்தை வைத்துக் கொண்டு டிவியில் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். சொல்லுவார்கள், சர்ச்சுக்கு போவோம், இல்லை நீங்க போங்க நான் வரல, ஓகே அப்படின்னு பெற்றோர் வந்துடுறாங்க. துக்கமான நிலைமை, பிள்ளை டிவியோடய நரகத்துக்கு போக போகுது. அருமையான இளம் பிள்ளைகளே, நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். எனவே எங்களுடைய இளம் பருவத்திலே நாங்கள் அழிந்து போகாத படிக்கு, நரகத்தை நோக்கி விரைந்து போகாத படிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இளம் தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, மகள்மார்களே, மகன்மார்களே, உடைய பெற்றோருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். காலம் பொல்லாததாக இருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்கள் டச் தேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் டச் பிள்ளைகள் என்று சொல்லலாம், நீங்கள் டச் தேசத்தில் பிறந்து இருக்கலாம், ஆனால் நீங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள். தமிழுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் போல, இந்த தேசத்து மக்களை போல, இந்த தேசத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்து வாழவே முடியாது. நாங்கள் வேதாகம கலாச்சாரம் உடையவர்கள், இந்த தேசத்தின் கலாச்சாரம் உடையவர்கள் அல்ல. நாங்கள் நிறைய பேர், நாங்கள் இந்த தேசத்துக்கு ஒத்த விதத்தில் மாற வேண்டாமா என்று கேட்கிறார்கள். நல்லதுதான், பரிசுத்த வேதாகமத்தின் கலாச்சாரம் நமக்கு இருக்கிறது, இதை மாறி நாங்கள் போகக்கூடாது. பெற்றோர்களே, நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக நடத்துவதற்கு, வலியுறுத்தி அவர்களை தேவனண்டை கொண்டு வருவதற்கு, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எழுந்திருக்கிற பொழுதும் படுத்திருக்கிற பொழுதும் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதனை நாங்கள் மறக்க கூடாது. ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் என்று சும்மா இருக்கக்கூடாது. எனவே நாங்கள் பொறுப்பு மிக்கதான ஒரு பெற்றோர்களாக, நாங்கள் மாத்திரம் சுயநலமான ஏனோக்கை போல அல்ல. மிக முக்கியமான காரியம்தான், தான் மாத்திரம் சரி பரலோகம் போவது, அவங்க இழுத்து பிடிச்சு கொண்டு நீனும் போகாத என்று சொல்லி இழுத்து பிடிச்சி ஏனோக்கையும் அனுப்பாம இருக்க இல்லையே, போங்கய்யா நீங்க சரி பரலோகம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு நோவான் ஏனோக்கு நன்றி உள்ளவராக இருப்பார். நன்றி மனைவியே, நன்றி பிள்ளைகளே, என்ன சரி போக விட்டீங்களே, புடுங்கி என்ன இழுத்து கீழே தெல்லாம. இந்த நண்டு, நண்டுகளை உயிருள்ள நண்டுகளை ஒரு வாளியில போட்டா அது எப்படியும் ஒன்றி அடிச்சு மேல வந்து தொத்தி வெளியே வருவதற்காக முயற்சி செய்யும். இந்த கீழே இருக்கிற நண்டுகள் விடவே விடாது, அதை பிடிச்சி இழுத்து எப்படியாகிலும் கீழே போட்டு அது ஏற பார்க்கும். அது கீழே விழுந்தவுடன் கீழே இருக்கிற நண்டு திரும்பவும் அது முண்டி அடித்து முன்னால ஏறுவதற்கு முயற்சிக்கும், அதனை ஏற விடாது. தானும் போக மாட்டாது, போறவங்களையும் போக விடாது இந்த நண்டு. அந்த வகையில் ஏனோக்கு இந்த குடும்பம் விட்டதே ஸ்தோத்திரம். நாங்கள் ஏனோக்கை போல நாங்கள் மாத்திரம் பரலோகம் போகிறவர்களாக இராமல் நம்முடைய வீட்டாரையும் நாங்கள் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த மனுஷனை நாங்கள் பார்த்தால் 7 வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அடுத்த மனுஷனை பார்த்தால் நோவா. நோவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தரண்டை சேர்த்து கொண்டான். அது பெரிய காரியம். தன்னுடைய மனைவியையும் ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கலாம். அங்கே எல்லா மனிதர்களும் கெட்டவர்களாக இருந்த பொழுது, இப்பொழுதுதான் நாங்கள் சில சில பாவமான காரியங்களை இந்த தேசம் அனுமதிக்குது என்று பார்க்கிறோம். ஆனால் நோவாவின் காலத்திலே இந்த எல்லா பாவமும் அங்கு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் புதிதாக வந்தது என்று நினைக்கிறோம், அப்பொழுது இருந்தே இருந்தது. என்னென்ன பாவங்கள் இருந்ததோ எல்லா பாவமும் அன்றைக்கு இருந்தது. எனவே எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்படி கெடுத்து கொண்டிருந்த பொழுதும் கூட நோவா தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மருமக்களையும் தன்னோடு பேழைக்குள் சேர்த்து கொண்டார். இது ஒரு நல்ல விஷயம். கூடுமான வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை ஆகிலும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டது. குடும்பத்திலே ஏனோக்கை பார்க்கிற பொழுது குடும்பத்தை விட்டுவிட்டான், ஆனால் நோவாவை பார்க்கிற பொழுது தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டார். சால சிறந்ததான ஒரு நல்ல பணி. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து நாங்கள் கர்த்தருக்கு எந்த ஒரு காரியமும் செய்யவே முடியாது. குடும்பம் நமக்கு மிக முக்கியமானது. மனைவியோடு தான் நாங்கள் ஊழியத்தையும் செய்ய வேண்டும், பிள்ளைகளோடு தான் ஊழியத்தையும் செய்ய வேண்டும். நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நோவாவுக்கு முடியாமல் போனது. 100 ஆண்டுகள் அவன் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் செய்கிறான். 100 ஆண்டுகள் கொஞ்ச நெஞ்ச காலம் அல்ல, 100 வருடம் இவனுடைய வேலையின் நிமித்தமாய் ஜனங்கள், இவனுடைய பேழை கட்டும் வேலையின் நிமித்தமாய் ஜனங்கள் வந்து வேலை செய்கிறார்கள். மரம் சுமக்கிறார்கள், மரத்தை அறுக்கிறார்கள், ஆணி செய்கிறார்கள், அங்கே பிசின் கொண்டு வருகிறார்கள். தேவன் சொன்னபடியான ப்ரொஜெக்டை, திட்டத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். இதற்காக 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது. கர்த்தர் கொடுத்த அந்த அமைப்பின்படி அந்த அமைப்பு மாறாமல், அந்த முழங்கள் மாறாமல் சரியான விதத்தில் செய்து முடித்தார். ஜனங்கள் வேலை செய்தார்கள், ஏராளமான பேர் வேலை செய்தார்கள். இது ஒரு பெரிய திட்டம். இந்த பெரிய திட்டத்திலே பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வேலை செய்திருப்பார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வேலை செய்யும் மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய கண் முன்னாலேயே ஜனங்கள் அழிந்தார்கள். தன்னுடைய கண் முன்னாலேயே நோவாவின் மனைவியின் சொந்தக்காரர் வந்திருப்பார், கதவை தட்டியிருப்பார்கள், ஐயா வெள்ளத்திலே சாக போகிறோம், கொஞ்சம் கதவை திறங்கள். அவரால் கதவை திறக்க முடியவில்லை. சேமுடைய மனைவியின் பெற்றோர் வந்திருப்பார்கள், காமுடைய மனைவியின் பெற்றோர்கள் வந்திருப்பார்கள், யாப்பேத்துடைய மனைவியின் பெற்றோர்கள் வந்திருப்பார்கள். நாங்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்தோமே, எங்களுக்கு கொஞ்சம் கதவை திறங்கள். நாங்கள் பிசின் தேடிக்கொண்டு வந்தோமே, எங்களுக்கு கொஞ்சம் கதவை திறங்கள், கொஞ்சம் கதவை திறங்கள் என்று எவ்வளவு கூக்குரலிட்டிருப்பார்கள். கண்ணுக்கு முன்னாலேயே அழிந்தார்கள். நோவாவால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. துக்கமான காரியம். கர்த்தர் கதவை அடைத்தார் என்பது இன்னொரு செய்தி. 100 வருடம் பிரயாசப்பட்டும் தன் குடும்பத்தை காட்டிலும் அடுத்த வீட்டுக்கார ஒரு மனுஷனை ஆகிலும் சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. யாப்பேத்தின் ஒரு நண்பனை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை, காமின் ஒரு நண்பனை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. கண்களுக்கு முன்னாலேயே அழிந்தார்கள். அருமையான தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, எங்களை சூழ எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் பழகுகிற, நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் படிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை விட போகிற பொழுது அங்கு காண்கிறவர்கள், எவ்வளவோ பழகிறோம். சாமத்திய வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறுவார்கள், கல்யாண வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறுவார்கள், அதற்கெல்லாம் போவோம், அதற்கெல்லாம் அழைப்போம், அதற்கெல்லாம் வருவார்கள். நாங்கள் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். நாங்கள் மாத்திரம் ஆலயத்துக்கு போனால் போதும் என்று சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கடாப்பாடு இருக்கிறது. சில நிறைய வேலைகளில் நாங்கள் நினைக்கிறோம், இது போதகருடைய வேலை, இது ஊழியம் செய்கிறவர்களுடைய வேலை. அந்தந்த பகுதியிலே அவர்கள்தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். எனவே நான் ஒரு ஆளையும் கூப்பிட மாட்டேன், அவர்தான் கூப்பிட வேண்டும். அது அவருடைய வேலை அல்லவா? இன்று ஒரு வேலை இருக்கலாம். அருமையான தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் வருகிறது, நாங்கள் பரலோகத்துக்கு போக போகிறோம். நிச்சயமாக நீங்கள் நன்றாக ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனத்தார், நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். நாங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அந்த வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது என்றால், அந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த வீட்டுக்கோ எதையாகிலும் ஒரு இனிப்பு பண்டங்களை வாங்கி கொண்டு போவதற்கு நாங்கள் ஆசைப்படுவோம். வெறும் கையோடு போகக்கூடாது, எதையாகிலும் ஒன்று கொண்டு போக வேண்டும் என்று. பரலோகத்துக்கு போக போகிறோம், இங்கு நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று நாங்கள் நிறைய சொல்லுகிறோம். ஆண்டவர் எம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார். நாங்கள் பணத்தை, பொன்னை, உடமையை கொண்டு வருவோம் என்று அல்ல. அவர் எதிலே பிரியப்படுவார் தெரியுமா? ஒரு ஆத்மாவை நாங்கள் கொண்டு போவதிலே அவர் அலாதி பிரியம் கொண்டவராக இருக்கிறார். வெறும் கையோடு நாங்கள் போகாமல், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்நாளிலே ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி என்று சொன்னால் அவருடைய உள்ளம் பூரிப்படையும். இங்கு நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். உண்மையாகவே நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் நேசிக்கிறீர்கள் தான். எங்களை நேசிக்கிற நாங்கள் நேசிக்கிறவருக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம், எதனை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறோம், அவர் எதில பிரியப்படுகிறார்? அவருக்கு ஒரு ஆத்மா தேவை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவை ஆகிலும் பரலோகம் கொண்டு போவதற்கு, இல்ல இல்ல என்னுடைய மனைவியின் பிள்ளைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஓகே, இவர்களை தவிர இன்னொருவர், ஒருவர் ஒருவரையாகிலும் நாங்கள் தேவராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும். அதிலே அவர் பிரியப்படுவார், அது அவருக்கு தேவையானது. அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். நிறைய நேரத்தில் ஆடுகள் மேய்ப்பன் ஒரு நாளும் குட்டி போட மாட்டார். ஆடுகள் தான் குட்டி போடணும், ஆடுகள் தான் பெருகணும். இப்ப சில நேரத்தில் மேய்ப்பன் குட்டி போடட்டும் ஆடுகள் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மேய்ப்பன் குட்டி போடவே மாட்டார். மேய்ப்பன் மேய்ப்பார், ஆடுகள் தான் குட்டி ஈன்ற வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தேசத்தில் எங்களுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. மெஷின் மாதிரி காலையில் போறாங்க, சில நேரத்தில் கணவனும் மனைவியும் கூட ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்கல்ல. கணவன் வேலைக்கு போற நேரத்தில் மனைவி வாராங்க, மனைவி வார நேரத்தில் கணவன் போறாங்க, ஒருவர் ஒரு சந்தித்துக் கொள்வதே கிடையாது. ஒருவேளை இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சந்தித்துக் கொள்வாங்க. அந்த மாதிரி இவைகள் மத்தியில எங்கையா நாங்கள் இன்னொருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? உண்மைதான், முடியாது, கஷ்டமான காரியம்தான். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று பவுல் கூறுகிறார். வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, எங்களால் ஆனதை நாங்கள் செய்கிற பொழுது, எங்களால் முடிந்ததை நாங்கள் தேவனுக்கு செய்கிற பொழுது, எங்களால் முடியாததை தேவன் செய்தருள்வார். அல்லேலூயா. எங்களால் முடிந்ததையே நாங்கள் செய்யாமல் இருக்கிற பொழுது எங்களால் முடியாததை அவர் எப்படி செய்வார்? முதல் முயற்சி, எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களால் முடிந்ததை செய்வதற்கு நாங்கள் ஒருபடி எடுக்க வேண்டும். அது எங்களுக்கு வெற்றியின் படியாக மாறும். அடுத்த மனுஷனை பார்த்தால் ஆபிரகாம், இவர் என்ன 24 பேரையும் சொல்லித்தான் முடிப்பாரோ என்று நினைக்காதீங்க, சீக்கிரமா முடித்திருவேன். அடுத்த மனுஷன் ஆபிரகாம்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
ஓ, ஆபிரகாமுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற ஸ்தலத்தை விட்டுவிட்டு எனக்கு பின்னாலே வா என்று சொன்னவுடன் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாமுக்கும், இவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல, இவர்கள் எல்லாம் நீதிமான்கள். ஆபிரகாமுக்கும் ஒரு சுயநலம் இருந்தது, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். பெரிய ஆசீர்வாதம் உள்ளவன் ஆபிரகாம். ஊர் தேசத்திலே அவன் பெரிய சொத்துக்காரன், ஆரானிலும் பெரிய சொத்துக்காரன். ஆனால் தேவன் விட சொல்லுகிறவைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு பின்னாலே வந்தான். அவர் வருகிற பொழுது 75 வயது, பிள்ளை இருக்கவில்லை. தேவன் சொன்னார், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் பெருக பண்ண போகிறேன்.
வாவ், 75 வயசாகி எனக்கு பிள்ளை இல்ல, என்னுடைய மனைவியும் மலடின்னு சொல்றாங்க. இவரோட போனா என்னுடைய சந்ததி பெருகும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. ஒன்றை எதிர்பார்த்து தான் வந்தான், தன்னுடைய சந்ததிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை முன்னெடுத்து.
நல்லது, தேவன் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், எந்த மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாகவே இருக்கிறது. அவர் உங்களை பொய் சொல்லி அழைக்கவில்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருக்கவும் மாட்டார். மெய்யாகவே உங்களுக்கான பலனை அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்தருள்வார். ஆனால் எனக்கு கிடைக்கும், இவருக்கு பின்னாலே போனால் கிடைக்கும் என்பதை காட்டிலும் நான் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆபிரகாம் பிரியமாய் நடந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமானவனாக நண்பனாக நடந்தான். ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய சந்ததி, இஸ்ரவேல் சந்ததியே அவனால் உருவானது. எங்களிடத்தில் இருந்து ஒரு நல்ல சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்களுடைய சந்ததிகள் சந்ததி சந்ததியாக தேவனுக்கு பிரியமானவர்களாக, மகனுடைய பிள்ளைகள், மகளுடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் முன்மாதிரியானவர்களாகவும், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை முன்மாதிரியான வாழ்க்கையிலே வழியிலே நடத்துகிறவர்களாகவும் நாங்கள் காணப்படுவோமே. ஆனால் மெய்யாகவே ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் சந்ததி சந்ததி சந்ததியாகவே அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். உங்களுடைய சந்ததி சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஆமென். இதற்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி அவரோடு உறுதியாக நிலைத்திருந்து வாழ்ந்தால் மிகவும் மேன்மையான நல்ல பலனை காண போகிறோம். அடுத்த மனுஷனை நாங்கள் பார்ப்போம். 24 வாக்கியம்,
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததே தெரிந்து கொண்டு,
இனிவரும்
பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்ஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் பெறும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
ஆமென். மோசேயை பார்க்கிற பொழுது ஒரு மா மனிதன், பார்வோனுடைய வீட்டிலே பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஒரு நல்ல மா மனிதன். தனக்கு நல்ல ஆசீர்வாதம் வேண்டும் என்பது அல்ல, நல்ல ஒரு புகழுள்ள வாழ்க்கை வேண்டும் என்பது அல்ல, தன்னுடைய பெயர் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் என்பது அல்ல, தன்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பது அல்ல. தேவனுடைய ஜனத்தோடே நான் துன்பத்தை அனுபவிப்பேன். துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை அல்ல. துன்பம் வந்தாலும் கூட இவைகளை நான் அனுபவிப்பேன், நான் சகிப்பேன். எனக்கு தேள்வை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலே இருக்கிறதான பொக்கிசங்கள் மீது அல்ல, இனி வரும் எப்போதோ ஒரு நாள் வரும் பலன் மீது அவனுடைய நோக்கம் இருந்தது. தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, நாங்கள் தேவன் எங்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனோ தானோ என்று நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ என்பது அல்ல. தேவன் எங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தியது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய இருதயத்தின் ஆசையை பூர்த்தி செய்வதற்கு. அவர் எதனை விரும்புகிறாரோ, அவர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்வதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து சிலுவையிலே பலியாகி எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிறார். எனவே அவருக்கு கனமும் துதியும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவுடனே கூட இனி வரும் காலங்களிலே, இன்றைக்கல்ல, எங்களுக்கு இன்றைக்கு தேள்வை, இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், இன்றைக்கு பதில் வேண்டும், இல்லையானால் இந்த சபை சரியில்லை, அடுத்த சபையை தேடுவோம் என்பார்கள். உடனே தேள்வை, உடனே வாய்க்க வேண்டும், உடனே எதிர்பார்க்கிறது கிடைக்க வேண்டும். இது மிகவும் துக்கமான ஒரு நிலைமை. தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, எங்களுக்கு தேள்வை இனிவரும் காலங்களிலே இருக்கிறதான மேன்மையான பலன் நமக்கு தேள்வை. இந்த பலனை எங்களுடைய கண்கள் காணுமையானால் மெய்யாகவே நாங்கள் உறுதியாய் அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். யாத்திரையாகமும் 32:9-14 யாத்திரையாகமும் 32:9
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி, கர்த்தாவே, தேவரீர், மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றியறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபங்கொள்ளும்.
13:14
உமது தாதராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது சனத்துக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார்.
ஆமென். இந்த மோசே கர்த்தர் கூறுகிறார், மோசையை பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் இசைந்து கொடுக்க மாட்டாதவர்கள், திரும்ப மாட்டார்கள். இங்கெல்லாம் அந்த குளிர்காலத்தில் இந்த கழுத்தில் சால்வெல்லாம் சுற்றி இந்த தலையில் தொப்பியெல்லாம் போட்டு ஜெகட்டெல்லாம் போட்டா கட்டிட்டா
திரும்ப இப்படி தான் திரும்புவான், திரும்ப இயலாது.
இப்படிப்பட்ட மக்கள், அவர்கள் ஜெக்கட்டும் போடல, ஒண்ணும் போடல, அவர்களுக்கு இருக்கல. ஆனால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கழுத்தை அசைக்க மாட்டார்கள், திருப்ப மாட்டார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தர் ஒன்று சொன்னால் இவர்கள் ஒன்று செய்வார்கள், எடுத்ததுக்கெல்லாம் கல்லை தூக்குவார்கள். எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர், எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர், வானத்தின் மன்னாவை சாப்பிட்டார்கள், கட்பாறையிலிருந்து வந்த தண்ணீரை பருகினார்கள், இறைச்சி கேட்ட பொழுது காடை இறைச்சியை தேவன் கொடுத்தார், அற்புதங்களை அவ்வப்போது செய்து கொண்டேதான் வந்தார். அப்படி இருந்தும் இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள். கொல்லவா கொண்டு வந்தீர், புதைக்குழி இல்லையா, கொல்லவா கொண்டு வந்தீர் என்று எதிர்த்து 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 முரண்டு பண்ணி கொண்டே இருந்தார்கள். சொன்னார் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் 10 என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்பொழுது கர்த்தருக்கே பிரியம் இல்லை இந்த ஜனங்களை, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போனாலும் இவர்கள் அங்கும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களை அழிக்கப் போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் ஜாதியை பெருக பண்ண போகிறேன், என்னை விட்டுவிடு. நாங்கன்னா சொல்லியிருப்போம், ஆமா ஆண்டவரே, இவங்களால பெரிய தொல்லை, அடிக்கடி கல்ல தூக்குறாங்க ஆண்டவரே, நான் வயசு போன மனுஷன், பயமா இருக்குது, இல்லாமல் ஆக்கிரும், என்னையும் என் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பதான் ஆண்டவரே உமக்கு விளங்குச்சா, இது எப்பயோ நீர் செய்வீர்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், லேட் ஆகி இல்ல உமக்கு விளங்குது. நம்ம சொல்லிருப்போம், ஆனால் மோசே சொல்றார், என்னை விட்டு விடு. கர்த்தர் சொல்றார், என்னை விட்டு விடு, நான் அழிக்க போகிறேன், என்னை விட்டு விடு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அவர்களை அழிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்டு விடிய விடிய இறுக்கி பிடித்துக் கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விட மாட்டேன். ஆனால் மோசேயோ, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், இந்த ஜனங்களை காப்பாற்றும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், இந்த ஜனங்களை காப்பாற்றும்.
பாருங்க மோசேயோட உள்ளம் எப்படிப்பட்டது. சுயநலமற்ற ஒரு மனுஷன், தன்னலமில்லாத எண்ணம் கொண்ட உள்ளம் உள்ள மனுஷன். மற்றவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மன்றாடுகிறான். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் எங்கே? எகிப்தியர்கள் கேட்பார்களே, காப்பாற்றுவேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனவர் மனாந்தரத்திலே அழித்து போட்டார் என்று சொல்லுவார்களே. ஆண்டவரே, இவர்களை அழிக்காதேயும் என்று மன்றாடினான். ஆலோசனார், ஊடு விடு, நான் அழிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேவையானதை தருவேன். நல்ல உள்ளமுள்ள மனுஷன். நாங்கள் இப்பேற்பட்ட நீதிமானாக இருக்கணும் தெரியுமா? இந்த மோசேயை போல உள்ளம் இருக்க வேண்டும். தனக்கு தீங்கு நடந்தாலும் கூட, தனக்கு விரோதமாக கற்களை தூக்குகிற மனுஷனை பார்த்து, இவனை காப்பாற்றும் ஆண்டவரே, இவனை அழித்து போடாதேயும் என்று மன்றாடுகிறான். எங்களை அடிக்க வருகிறவர்களை பார்த்து நாங்கள் அப்படி சொல்லுவோமா? இவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, முறியும் ஆண்டவரே, அவன் கையை உடையணும், அவன் காலு உடையணும். நம்முடைய நாட்டில் இந்த நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் ஜனங்கள் சபிப்பாங்க, அவன் எட்டில் போகணும், அவன் ஏழில் போகணும், வாய்ப்பாடெல்லாம் சொல்லுவாங்க, அவன் கட்டையில் போகணும், பாடையில் போகணும். புருஷன் மனைவி இங்கே தடவெல்லாம் அன்பா, கொஞ்சம் முறைச்சிட்டு தடவுனா அடிச்சாங்கிறது அர்த்தம். அங்கனா செம்ம வாங்கி 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 தண்ணி அடிச்சுட்டு மனுஷி பொறுத்துக்கிட்டே இருப்பா. நீங்கெல்லாம் பாக்கியவதிகள், அங்க என்னன்னுதான் அடி வாங்கினாலும், பல்லெல்லாம் அடிச்சு கொட்டினாலும் அந்த மனுஷி போகவே மாட்டா. இங்க முறைச்சும் பார்க்கலாது சமிப்பாங்க, புருஷனையே சவிப்பாங்க. இவனா நீனா இன்னைக்கு வீட்டுக்கு வரவே கூடாது, பஸ்ல அடிபட்டு சாகு அப்படின்னா, ஐயோ அம்மா அவன் செத்து போனா நீங்க விதவையா போயிருவீங்களே, இந்த மனுஷனோட வாடுறதை காட்டியும் விதவையா வாடுறது நல்ல பாஸ்டர் அப்படின்வாங்க. இந்த ஆளோட உபத்திரவப்பட்டு வாடுறதை காட்டிலும் விதவையா வாழ்றது ரொம்ப நல்லது அப்படி. மோசே எப்படி பழி வாங்கும் உள்ள மோசே இடத்துல இருக்கல, மோசைக்கு அன்பு காட்டும் உள்ளம், அடிக்க வருகிறவனை நேசிக்கிற உள்ளம், கள்ள தூக்குறவனை நேசிக்கிற உள்ளம், எல்லாவற்றையும் தாங்கி போகக்கூடிய உள்ளம், எல்லாவற்றையும் சகித்து போகக்கூடிய உள்ளம் மோசைக்கு இருந்தது. தன்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அல்ல, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட விட்டாலும் கூட இந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். 32வது வாக்கியத்தில் பார்க்கலாம், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். தேவரீர் மன்னித்தருள்வீரையானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் என் பெயரை கிறுக்கி போடும். இந்த ஜனங்கள் இல்லாம நாம் பரலோகத்துக்கும் வரமாட்டேன். நம்ம சொல்லுவோமா அப்படி, ஜீவ புஸ்தத்திலிருந்து பேரை கிரிக்கப்படும்னு, எப்படியாகிலும் அங்கே பேர் போட்டுக்கிட்டா தான் நல்லோம், இங்கேயே எங்கெங்கேயோ பேரை போட்டுக்கிறதுக்கு தடுமாறுறோம், இல்லாத இடத்துலலாம் பெயரை பிரிச்சுக்கிறோம்னு இங்கே எவ்வளவோ தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஒருத்தனை மிதிச்சு இன்னொருத்தன் எப்படியோ பெயர் போடுறதுக்கு பார்க்குற உலகத்தில் தான் வாழ்கிறோம். மோசே சொல்கிறான், நீர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் என் பெயர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கிரிக்கி போடும், இந்த ஜனங்கள் இல்லாமல் நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன், அதை விட நரகத்துக்கு போகிறது நல்லது, அதுதானே பொருள். தேவன் மோசேயின் மன்றாட்டை கேட்டாராம். 14 வாக்கியம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. நாங்கள் இத்தனை பேர் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்கார மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைந்த பட்சம் கூப்பிடத்தான் முடியாவிட்டாலும், அழைத்து கொண்டுதான் வர முடியாவிட்டாலும், என்னுடைய இன ஜனங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய மொழி பேசுகிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தொடர்ச்சியாக எவ்வளவு நாளைக்கு ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், இவங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க, இவங்களுக்காக ஜெபிச்சு வேலையே இல்லை அப்படின்னு விட்டுருவோம். நாங்க தீர்மானிச்சிடறோம், உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு தேவன் அவர்களை ரட்சித்து எம்மை காட்டிலும் பெரிய ஒரு ஸ்தலத்திலையும் வைப்பார். ரட்சிப்பின் பாத்திரங்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டிலேயே இருக்கலாம். ஆனதினால் நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்துவ ஆசாரியத்துவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்துவ ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். தனிப்பட்ட ரீதியாக பாஸ்டர் மாத்திரம் அல்ல, பாஸ்டரோடு கூட இருந்து வேலை செய்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்துவ ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. இதனை நாங்கள் செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாங்கள் செய்வோம். இந்த மனுஷனை மற்றவர்கள் எல்லாம் மறித்து புதைக்கப்பட்டார்கள், ஆனால் மோசே மாத்திரம், மோசையும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டானோ என்னன்னா தெரியாது. அவருடைய அடக்கம் நடந்திருந்தாலும் அவருடைய ஆராதனைக்கு கர்த்தர் வந்திருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஆராதனைக்கு தேவ தூதர்கள் வந்திருந்தார்கள், அடக்க ஆராதனைக்கு. இவ்வளவு பெரிய நாட்டில் ஜனாதிபதி மறித்து போனா மற்ற நாட்டு ஜனாதிபதிமார்கள்லாம் வருவாங்க. ஏனென்றால் அவருக்கு கௌரவம் செலுத்துவதற்காக, மதிப்பு கொடுப்பதற்காக. மோசே மறித்ததன் பிற்பாடு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு தேவ தூதர்களும் தேவனாகிய கர்த்தரும் வந்தாராம். அல்லேலூயா. மகா பெரிதான மேன்மையான ஒரு பணியை செய்தான். எனவே இந்த நீதிமான்களின் வரிசையில் எனக்கு பிடித்த ஒரு நீதிமான் இந்த மோசே. நாங்கள், எனக்கு தெரியாது நீங்கள் எந்த நீதிமானை போல நீங்கள் நீதிமான்களாக வாழ்கிறீர்கள் என்று. நான் உங்களை வலியுறுத்தவும் எனக்கு முடியாது, ஆனால் நான் பிரியப்படுகிறேன் மோசையை போல ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும் என்று. அவரை போல பொறுமையாக இருப்பது ரொம்ப கஷ்டம், அந்த பொறுமையை எனக்கு தர வேண்டும் என்று நான் இன்றைக்கும் மன்றாடுகிறேன். அருமையானவர்களே, வெறுங்கையோடு நாங்கள் பரலோகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆத்துமாவை, இன்னும் ஒரு ஆத்துமாவை, ஒருவரை ஆதாயப்படுத்தி விட்டோம், என்னுடைய கடமை முடிந்தது என்று எண்ணக்கூடாது. இன்னொருவரை ஆதாயப்படுத்துவோம், பத்து பேரை ஆதாயப்படுத்தி விட்டோம், கடமை முடிந்தது என்று எண்ணக்கூடாது. இன்னும் ஒருவரை ஆதாயப்படுத்துவோம், மரணம் எம்மை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வோம். நல்ல ஒரு உண்மையான நீதிமானாக வாழ்வோம். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.